நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, நாம் உண்ணும் உணவு நமக்கு நலன் தரும் உணவாக அமைய வேண்டுமெனில் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்த தன்னுடைய சிந்தனைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் மு. ரா. லதா அவர்கள்.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாய சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களை, ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 7 வரை உலக ஊட்டச்சத்து வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. ஊட்டச்சத்து என்னவுடன் நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், தனித்தனியாக புரதம், கால்சியம், இரும்பு, விட்டமின் என்று உட்கொள்ள வேண்டும் என்று, அவ்வாறு நினைப்பது தவறு. நம் முன்னோர்கள் உணவு முறையை இயற்கையோடு நேசித்து வாழ்க்கை முறையாக கடைபிடித்தார்கள். அதனால் அவர்கள் நீண்டகாலம் நன்றாக வாழ்ந்தார்கள். மருத்துவரிடம் செல்லாமல் நீண்டகாலம் நன்றாக வாழ்ந்தார்கள். இப்போது உலக சுகாதார நிறுவனம் உடல் நலத்துடன் மனநலன் இருப்பதுதான் மனிதன் நன்றாக வாழ்வதற்கு அர்த்தம் என்று கூறுகிறது. எனவே ஆப்பிரிக்காவில் உள்ளவர்கள்தான் ஊட்டச்சத்து பற்றாக்குறை மிக்கவர்கள், சோமாலியாவில் உள்ளவர்கள்தான் ஊட்டச்சத்து பற்றாக்குறை மிக்கவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. இந்தியாவில் பார்த்தோமானால் சர்க்கரை நோய், எய்ட்ஸ், இதய நோய்கள், கேன்சர் போன்ற நோய்கள் பெருகி வருகின்றன. இது வந்து நமது ஊட்டச்சத்தின்மையும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமையுமே உணர்த்துகிறது. சமீபத்தில் இரத்த தான முகாம் பல்கலைக்கழகத்தில் நடந்தது. அதில் கலந்து கொள்ள வந்த மாணவியரில் நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் அளவு வந்து கம்மியாக இருந்தது. இதனால் அனைவரும் இரத்த சோகையாக இருப்பது தெரிய வந்தது. எனவே நாம் வந்து ஏழைகளுக்கு தான் ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கிறது என்று தவறாக எடை போடக்கூடாது. நம் வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறையை மாற்றுவதன் மூலம் இதனை எதிர்கொள்ளலாம். முதலில் என்ன உணவு உண்ண வேண்டும் என்பது குறித்து கேட்போம். உயிருள்ள உணவுகளான பழங்கள், காய்கறிகள், கீரைகள், உயிரூட்டப்படக்கூடிய உணவுகளான முளைக்கட்டிய பயிர் வகைகள், தானியங்கள் ஆகியவை சிறப்பான உணவாக கருதப்படுகின்றன. சமைக்கப்பட்ட உணவுகள் எல்லாமே சாதாரண உணவுகள்தான். உணவு என்று எடுத்துக்கொண்டோமானால் பிராணன் மற்றும் சக்தி இரண்டும் உணவில் இருக்க வேண்டும். பிராணனற்ற அசைவ உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வள்ளுவர் கூட புலால் மறுத்தல் கொல்லாமை என்று 2 அதிகாரங்கள் எழுதியுள்ளார். மேலும் போதை ஊட்டக்கூடிய உணவுகளான மது, கள் போன்றவை, மேலும் அடிமைப்படுத்தும் உணவுகளான தேநீர், காபி போன்றவையும் பருகக்கூடாது. தற்போது பிரஷர் குக்கரில் சமைப்பதால் சூரிய ஒளி, பிராணவாயு அந்த சமைக்கும் உணவில் கலப்பதில்லை என்று பரவலாக கூறுகின்றனர். அதனால் மண்பானை சமையல் பிரபலமாகி வருகிறது. மேலும் செம்பு பாத்திரத்தில் உள்ள நீர் குடிப்பதற்கு ஏற்றதாக கருதப்படுகிறது. நான்ஸ்டிக் பாத்திரங்களில் சமைத்த உணவுகளையும் பயன்படுத்தக்கூடாது என்று கூறுகின்றனர். உணவு உடலுக்கு ஊட்டமளிப்பதாக இருக்க வேண்டும். பகவத்கீதையில் கூட பகவான் கிருஷ்ணர் 1 நாழிகைக்கு மேல் சமைத்த உணவை வந்து வைத்து கொள்ளக்கூடாது என்று கூறுகிறார். மேலும் நீர், வாழைப்பழம், தேங்காய் ஆகியவை மிகச்சிறந்த தனி உணவுகளாக கருதப்படுகின்றன. மேலும் நமது உணவில் கசப்பு, துவர்ப்பு சுவைகளை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு பாவக்காய் நாம் சாப்பிட்டால் அது கசப்பாக அப்படியே சாப்பிட வேண்டும். அதில் வெல்லம் கலந்தோ அல்லது மசாலா கலந்தோ சாப்பிடும்போது அதன் தன்மை மாறுகிறது. நமது முன்னோர்கள் கடைபிடித்த பழக்கங்களை மாற்றி மேல்நாட்டவர் கூறி மறுபடியும் நாம் கேழ்வரகு, சிறுதானியங்கள் போன்றவற்றிற்கு திரும்புகிறோம். நமது முன்னோர்கள் கேழ்வரகு, சிறுதானியம், சோளம் போன்றவற்றை தான் உணவாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். அதேபோல் கரியமில வாயு உடம்பே வேண்டாம் என்று வெளியே தள்ளும் வாயு, அதனை குப்பியில் அடைத்து சோடாவாக நாம் செரிமானத்திற்கு என்று சாப்பிடுகிறோம். இதுபோல் நம் உணவு முறையில்தான் மாற்றம் வர வேண்டும். அடுத்தது எப்படி உண்ண வேண்டும் என்று கேட்போம். அசைவ உணவுதான் சத்து என்று கூறுகின்றனர், அது தவறு. சைவ உணவை தவறாக உண்பதால் அசைவ உணவு உண்பதை காட்டிலும் மோசமான விளைவுகளை தரும். சரிவிகித உணவு என்ற பெயரில் அனைத்து சத்துக்களையும் ஒரே உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது ஹெவியான சத்துக்கள்னு சொல்லுவோம், அதாவது கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து ஆகிய 3ஐயும் ஒரே உணவில் நாம் எடுத்துக்கொள்ளும்போது அது ஜெரிமானமாகுவதற்கு வந்து நேரமாகும். உதாரணத்திற்கு நாம் இரவு ஒரு 8 மணிக்கு சாப்பிடுகிறோம் என்றால் மறுநாள் ஒரு 12 மணி நேர இடைவேளைக்கு பிறகு உண்ணும் காலை உணவு எளிதில் ஜெரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். உலகெங்கிலும் பல காலை உணவுகளை பரிசோதித்து இட்லி மிகச்சிறந்த உணவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மேலும் வெளிநாட்டவர் கூட பழைய சோறு, வெங்காயம், அதில் அனைத்து வைட்டமின்கள், மினரல் இருக்கின்றன என்று கூறுகின்றனர். அப்படி ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்கின்றனர். எனவே காலை உணவுக்கு இட்லி போன்ற எளிதான ஜெரிக்கக்கூடிய உணவை நாம் உட்கொள்ளலாம். மதியம் கொழுப்பு சத்து நிறைந்த உணவு உட்கொள்ளலாம். சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு இவையுடன் தயிர் சாதம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, மைதா, சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் ஆகியவை உட்கொள்ளக்கூடாது என்று கூறுகின்றனர். மேலும் உணவை குடி, நீரை கடி என்ற தத்துவத்தை இயற்கை மருத்துவர்கள் கூறுகின்றனர். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எரிக்காத கலோரியும் ஜெரிக்காத உணவும் மரணத்தின் இரு வாயில்கள் என்று கூறுகிறார். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 15 புருஷோத்தம யோகம் என்று இருக்கிறது. அதில் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதகா பிராண அபான சமாயுக்தகா பசாம் எண்ணம் சதுர்விதம் என்கிறார். இதில் உடல் பஞ்சபூத வடிவமானது பகவான் உதரக்கணலாக இருந்து கொண்டு பிராண அபான வாயுக்களுடன் கூடி 4 வித அன்னத்தை ஜெரிக்கிறேன் என்கிறார். மற்ற மதத்தினரெல்லாம் தங்கள் புனித நூல்களை தினமும் வாசிக்கின்றனர். ஆனால் நாம் அவ்வாறு செய்வதில்லை. ஜாதி மத பேதம் பார்த்து சண்டை போட்டுக் கொள்வதிலேயே பாதி நேரம் செலவிடுகிறோம். இது போன்று எப்படி உணவு உண்ண வேண்டும், உணவை எப்படி ஜெரிமானம் செய்கிறார் என்றெல்லாம் கூட அதில் கூறப்பட்டிருக்கிறது. இதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது வயிற்றுக்குள் இருக்கும் உணவை செமிக்கும் அக்னிக்கு வைஸ்வானரன் என்கிற பெயர் ஏற்பட்டுள்ளது. இதில் 4 விதமாக உணவை உண்ண வேண்டும் என்று கூறுகிறார். அதுதான் மிகவும் முக்கியம். மெல்லுதல், உறிஞ்சுதல், நக்குதல், விழுங்குதல் ஆகிய 4 விதங்களில் நாம் உணவை உட்கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். எனவே ரொட்டி போன்ற கடின உணவுகளை மென்று உண்ண வேண்டும். நுங்கு போன்ற பழங்கள் உறிஞ்சப்பட வேண்டும். அதில் உள்ள சாறு உறிஞ்சப்பட வேண்டும். தேனை நக்கி சாப்பிட வேண்டும். பாயசம் போன்றவற்றை விழுங்க வேண்டும். இதுபோல் 4 விதமாக நாம் உண்ணும் உணவை உதரத்தில் உள்ள அக்னியாக இருந்து அதனை ஜெரிமானம் செய்வதாக கூறுகிறார். அனைத்து முறைகளிலுமே உமிழ்நீருடன் கலந்து உண்ண வேண்டும். வாரத்தில் ஒருவேளையாவது உபவாசம், அதாவது விரதம் இருந்து பழங்கள் மட்டும் உட்கொள்ள வேண்டும். இதனால்தான் நம் முன்னோர்கள் ஏகாதசி, சஷ்டி, கிருத்திகை, சதுர்த்தி போன்ற விரதங்களை அனுசரிக்க கூறியுள்ளனர். அடுத்ததாக எப்போது உண்ண வேண்டும் என்பதை குறித்து கேட்போம். உணவுக்கென்று நேரம் ஒதுக்குவதே தவறு என்று இயற்கை மருத்துவர்கள் கூறுகின்றனர். முன்னுண்ட உணவு செரித்த பின்தான் அடுத்த உணவு உண்ண வேண்டும். இதுபோல்தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்துள்ளனர். ஆனால் முக்கியமாக நம்முடைய கலோரி தேவை அறிந்து உடல் உழைப்புக்கு ஏற்றவாறு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் நிறைய பேர் வேலைக்கு செல்வதால் நேரத்துக்கு உண்ணும் பழக்கத்தை கொண்டுள்ளோம். எனவே அதில் காலை உணவு எளிதில் ஜெரிக்கக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். காலையில் கழிவுகள் வெளியேறுவதற்கு உடலில் சக்தி தேவைப்படுவதால் ஜீரணத்திற்கு குறைந்த ஆற்றல் தேவைப்படும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மதிய உணவு நன்றாக உண்ணலாம். ஒரு பழமொழி கூட சொல்வார்கள், காலை உணவு ராஜா போலவும், மதிய உணவு மந்திரி போலவும், இரவு உணவு ஏழை மக்களை போன்றும் உண்ண வேண்டும் என்று கூறுவார்கள். காலை உணவை 8 முதல் 9 மணிக்குள்ளும் மதிய உணவை 1 முதல் 2 மணிக்குள்ளும் இரவில் 8 மணிக்குள்ளும் உணவு உண்ண வேண்டும். இரவு உணவு உண்ட பின் 2 மணி நேரம் கழித்து தான் உறங்கச் செல்ல வேண்டும். இரவு 11 மணி முதல் 4 மணி வரை கண்டிப்பாக உணவு உண்ணக்கூடாது என்று கூறுகின்றனர். அப்பொழுதுதான் கல்லீரல் அந்த கழிவுகளை சுத்திகரிக்கும் வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கும். மேலும் நமக்கு சூரியனிடமிருந்து சக்தி வருவதால் சூரிய உதயத்துக்கு பின்தான் உணவு உட்கொள்ள வேண்டும். சூரியன் மறையும் போது அனைத்து ஜீவராசிகளும் உணவு உண்பதை நிறுத்தி விடுகின்றன. ஆனால் நம் ஊர்களில் மட்டும்தான் 12 மணிக்கு பரோட்டா, மாமிச உணவு போன்றவற்றை சாப்பிடுகின்றனர். இதனால்தான் நோய்கள் பெருகுகிறது. பொதுவாக ஒரு உணவுக்கும் இரண்டாவது உணவுக்கும் இடையில் 4 முதல் 6 மணி நேரம் இடைவெளி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். 3 வேளை உணவில் 1 வேளை அரிசி உணவு, 1 வேளை தானிய வகை உணவு, 3வது இயற்கை உணவு. இப்படி உண்ணும்போது நல்ல பயன் தரும். இப்பொழுது குளிர்சாதன பெட்டியில் வைத்து உண்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று பரவலாக கூறுகின்றனர். அப்படியே குளிர்சாதன பெட்டியில் வைத்து நாம் மாவு போன்றவற்றை பயன்படுத்தும் போது அதை அந்த அறையின் தட்ப வெப்பத்திற்கு வரும் வரை விட்டுவிட்டு பிறகுதான் அதை பயன்படுத்த வேண்டும். பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்ட உணவுகள், துரித உணவுகள், நூடுல்ஸ், பாஸ்தா போன்ற உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றனர். சைவ உணவு உட்கொண்டால் பலம் இருக்காது என்று கூறுகின்றனர். மிருகங்களில் கூட பார்த்தோமானால் மாமிச உணவு உண்ணும் சிங்கம், புலியை விட புல் சாப்பிடும் யானைதான் மிகவும் பலமானது. நோயுற்றவர்கள் உணவை தவிர்க்கக்கூடாது என்று கூறுகின்றனர். அது சரி. ஆனால் உணவு என்றவுடன் மைதாவில் செய்த ரொட்டி, பிஸ்கட் போன்றவற்றை உண்ணக்கூடாது. மாற்றாக பழங்கள், சத்துமாவு கஞ்சி போன்றவற்றை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது சிறுதானிய பிஸ்கட் பிரபலமாகி வருகிறது. நிறைய நிறுவனங்கள் அதில் சர்க்கரை, மைதா ஆகியவை கலந்து செய்கின்றன. அது நல்லதல்ல. இனிப்புக்கு பனை வெல்லம், பனஞ்சர்க்கரை போன்றவை சேர்த்து சிறுதானிய பிஸ்கெட்டுகள் செய்திருந்தால் அது நன்றாக இருக்கும், வாங்கி உட்கொள்ளலாம். அதே போன்று ஃப்ரூட் சாலட் என்று நாம் சாப்பிடுகிறோம், அதாவது பழக்கலவை, அவ்வாறு செய்வது தவறு. மாறாக ஒரே பழம் உட்கொள்ள வேண்டும் என்று இயற்கை மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு தன்மையுள்ளது. புளிப்பான சாத்துக்குடியுடன் இனிப்பான மாம்பழத்தை சேர்ந்து உட்கொள்ளக்கூடாது என்கின்றனர். அதே போன்று உலர் பழங்கள் உடலுக்கு நல்லது. ஆனால் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடித்தவுடன் பறிக்கப்பட்ட பழங்கள், காய்கறிகளால் தான் சைவர்களுக்கு உடலுக்கு நோய் வருகிறது. அமிலத்தன்மையுடைய உணவுகளை தவிர்த்து காரத்தன்மை அதிக உள்ள உணவுகளை நாம் உண்ண வேண்டும். அதே போன்று நிறைய உணவுகள் அது சுவைப்பதற்கு ஒரு சுவையாக இருந்தாலும் உடலில் அதன் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் என்று கூறுகின்றனர். இதுபோல் தேன் இனிப்பாக இருந்தாலும் உடலில் அதன் விளைவு கசப்பு. அதேபோல் எலுமிச்சம்பழம் அமிலத்தன்மை உடையதாக இருந்தாலும் உடலில் அதன் விளைவு காரத்தன்மை உடையதாக கருதப்படுகிறது. எனவேதான் சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் தேன், எலுமிச்சை ஆகியவை முக்கியமாக கருதப்படுகிறது. மேலும் கடவுளுக்கும் இதனால்தான் அதனை படைக்கிறோம். அதே போன்று காலையில் இஞ்சி, மதியத்தில் சுக்கு, இரவில் கடுக்காய் என்று உட்கொண்டால் அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வும் மூப்படையும் தன்மையும் இருக்காது என்று கூறுகின்றனர். இதேபோல் மிளகு, இஞ்சி காரமாக இருந்தாலும் உடலில் செல்லும்போது அதன் சுவை மாறுகிறது என்று கூறுகின்றனர். எனவே நாம் உண்ணும் முறையை மாற்றினாலே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்தது யார் உண்ண வேண்டும் என்று கேட்போம். பிறந்த குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் பொதுவாக நீராகாரம்தான் உணவாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் தங்கள் உடல் வாகுக்கு ஏற்றவாறு உண்ண வேண்டும். நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய விட்டமின் சி நிறைந்த சாத்துக்குடி, கொய்யா போன்ற பழங்கள் உணவாக கொடுக்கலாம். அல்லது அதர் பழச்சாற்றை கொடுக்கலாம். கர்ப்பிணிகளுக்கு இரும்பு, ஃபோலிக் அமிலம், கால்சியம் ஆகிய சத்துக்கள் தேவை. அவற்றை மாத்திரைகளாக இல்லாமல் உணவில் மூலம் உட்கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவர் கூட வேடிக்கையாக கூறுவார், தோல் நன்றாக இருக்க பசைகளை பயன்படுத்துகிறீர்கள், அதில் உள்ள ஆரஞ்சு, லெமன், வெள்ளரி ஆகியவற்றை வாயில் போட்டாலே தானே தோல் நன்றாக இருக்கும் என்பார். உணவே மருந்து என்னும் நிலை மாறினால் மருந்தே உணவாகிவிடும். எனவே நாம் இதனை தெளிவாக உணர வேண்டும். இப்பொழுது எதற்காக உண்ண வேண்டும் என்று கேட்போம். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். எனவே பசித்தவர்க்கு முன் கடவுள் உணவளிப்பவர்தான். வள்ளல் பெருமான் பசித்தவர்க்கு உணவளிப்பவர்க்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்று கூறுகிறார். செப்டம்பர் 11 இளையான்குடி மாறநாயனார் குரு பூஜை வருகிறது. அவர் தன் வாழ்வில் சிவனடியார்க்கு உணவளிப்பதையே தொண்டாக கொண்டிருந்தார். இவ்வாறு அனைவருமே பசியாற்றுவதையே சிறந்த தொண்டாக செய்து கொண்டிருந்தனர். தானங்களில் சிறந்தது அன்னதானம் என்பது நம் நாட்டில் பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது. எனவே ஆன்மநலம், மனநலம் பெற வேண்டுவதற்காகத்தான் நாம் உணவு உண்ண வேண்டும். எனவே ருசிக்காக இன்றி பசிக்காக உண்டோமானாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். மேலும் உணவுகளில் சாத்வீக உணவுகளான பிராணனுள்ள உணவுகளை உண்ண வேண்டும். உண்ணும் உணவு வயிறு, சிறுகுடல், பெருங்குடல் ஆகியவற்றில் நன்றாக ஜீரணிக்கப்பட்டால் அதில் சக்கைதான் மிஞ்சும். இதனை மலமாக கழிக்கும்போது துர்நாற்றம் வீசாது, தண்ணீரில் மிதக்கும். இதை வைத்து கொண்டே நாம் மலச்சிக்கல் இருக்கிறதா இல்லையா என்பதை உணர்ந்து கொள்ளலாம். காலையில் எழுந்து கால் மணி நேரத்திற்குள் மலம் கழிக்க வேண்டும், அதனையும் ஒரு நிமிடத்திற்குள் கழிக்க வேண்டும் என்று இயற்கை மருத்துவர்கள் கூறுகின்றனர். நாம் தூங்கி எழுந்து ஒரு மணி நேரம் கழித்து மலம் கழித்தாலோ அல்லது மலம் கழிக்க 10 நிமிடம் அமர்ந்திருந்தாலோ துர்நாற்றமுள்ள சக்கை இல்லாத மலம் கழிப்போர் அனைவருமே மலச்சிக்கல் உடையவராக கருதப்படுகின்றனர். எனவே ஏற்கனவே கூறியது போல் மலச்சிக்கலும் அஜீரணமும் தான் மரணத்தின் வாயில்களாக கருதப்படுகின்றன. அவைதான் அனைத்து நோய்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்றன. தொப்பை கால் வீக்கம் உடையவர்கள் ஜீரணம் ஒழுங்காக நடைபெறாதவர்களாக இருக்கிறோம். காலை 5 மணி முதல் 7 மணி வரை பெருங்குடல் சுத்தம் செய்து கொள்ளும். அப்போது விழிப்பு நிலையில் நாம் இருக்க பழக வேண்டும். கவிஞர் கவிதாசன் கூட வேடிக்கையாக கூறுவார், 4-5 மணிக்குள் முழிப்பவர் ஞானி, 5-6 மணிக்குள் விழிப்பவர் மனிதர், 6 மணிக்கு மேல் விழிப்பவர்களை மிருகத்துக்கு சமமாக கூறுவார். எனவே இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும். சீக்கிரம் எழுந்து முறையான உடற்பயிற்சி செய்து உணவை சரியாக உட்கொண்டோமானால் நம் உடல் நன்றாக இருக்கும். அடுத்ததாக எங்கே உண்ண வேண்டும் என்று கேட்போம். பொதுவாக சுத்தமான இடங்களிலும் தம் இல்லங்களில் உண்பது சிறந்தது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உணவகங்களை நாம் நாடும்போது அவை சுத்தமானவையா என்று பார்த்து உண்ண வேண்டும். வேடிக்கையாக கூட கூறுவார்கள், எந்த உணவக முதலாளியும் தங்கள் வீட்டில்தான் போய் சாப்பிடுவார்கள், தங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட மாட்டார்கள் என்று கூறுவார்கள். அதுபோல் துரித உணவகங்கள், சுகாதாரமற்ற ஈமொய்க்கும் இடங்களில் உள்ள பண்டங்களை தவிர்க்க வேண்டும். பொதுவாக இறை பிரசாதமாக உணவுகளை உண்ண பெரியோர் பழக்கியுள்ளனர். அப்படி உண்ணும்போது அந்த உணவிலிருந்து அனைத்து சக்தியும் நமக்கு வந்து கிடைக்கும். உணவு உண்ணும்போது பேசிக்கொண்டே அல்லது தண்ணீர் அருந்தி கொண்டோ உண்ணக்கூடாது. இவ்வாறு உணவு இறை பிரசாதமாக நாம் எடுத்து கொள்ளும்போது உடல் நலம் மனநலம் இரண்டும் பாதுகாக்கப்படும். எனவே நேயர்களே, உலக ஊட்டச்சத்து வாரத்தில் தனித்தனியே உணவுகளை உண்டால்தான் ஊட்டச்சத்து கிடைக்கும் என்ற எண்ணத்தை மாற்றி ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கு வாழ்க்கை முறை, ஆன்மநலம், உழைப்புக்கேற்ற உணவு, சத்தான உணவு, சரியான உணவு ஆகிய முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் நாம் நலமாக வாழலாம். இந்திய கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகியவற்றை கடைபிடித்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இதோ ஊட்டச்சத்து குறித்த பாடல்கள் சில. உணவே மருந்தாய் உட்கொண்டால் மருந்தே உணவாகும் நிலை மாறுமே. உணவே மருந்தாய் உட்கொண்டால் மருந்தே உணவாகும் நிலை மாறுமே. பழம் காய் கீரைகளும் முளைப்பயிரும் உடல் நலம் காக்குமே. பழம் காய் கீரைகளும் முளைப்பயிரும் உடலின் நலனை காத்திடுமே. கொய்யா பழம் நாவல் பழம் நெல்லி கனியும் சாத்துக்கொடியும் பப்பாளி அன்னாசி பழங்கள்தான் நோய்களையே விரட்டிடுமே. உணவே மருந்தாய் உட்கொண்டால் மருந்தே உணவாகும் நிலை மாறுமே. பழம் காய் கீரைகளும் முளைப்பயிரும் உடலில் நலனை காத்திடுமே. மாப்பழவாழை முக்கனிகளும் ஊட்டமுள்ள உணவாமே. சீத்தாப்பழம் வேளாம்பழம் ஆரஞ்சு உடலுக்கு நலமாமே. உணவே மருந்தாய் உட்கொண்டால் மருந்தே உணவாகும் நிலை மாறுமே. பழம் காய் கீரைகளும் முளைப்பயிரும் உடலின் நலனை காத்திடுமே. வெண்டை கத்திரி பீன்ஸ் கேரட் பூஷணி பரங்கி அவரைக்காய் கொத்தவரை முள்ளங்கி பாவக்காய் புடலங்காய். உணவே மருந்தாய் உட்கொண்டால் மருந்தே உணவாகும் நிலை மாறுமே. பழம் காய் கீரைகளும் முளைப்பயிரும் உடலின் நலனை காத்திடுமே. இஞ்சி தேங்காய் எலுமிச்சை கறிவேப்பிலை பச்சை மிளகாய் மிளகு சீரகம் சேர்த்து கொண்டால் நோய்கள் ஓடி போய்விடுமே. உணவே மருந்தாய் உட்கொண்டால் மருந்தே உணவாகும் நிலை மாறுமே. பழம் காய்கீரைகளும் முளை பயிரும் உடலின் நலனை காத்திடுமே. முருங்கக்கீரை அகத்திக்கீரை இரும்பு சத்து கொடுத்திடுமே. அரைக்கீரை சிறுகீரை ஜெரிமானத்துக்கு உதவிடுமே. உணவே மருந்தாய் உட்கொண்டால் மருந்தே உணவாகும் நிலை மாறுமே. பழம் காய்கீரைகளும் முளை பயிரும் உடலின் நலனை காத்திடுமே. தண்டு கீரை முளைக்கீரை வெந்தய கீரை பாலக்கீரை வல்லாரை பொன்னாங்கனி சத்தான மல்லிக்கீரை. உணவே மருந்தாய் உட்கொண்டால் மருந்தே உணவாகும் நிலை மாறுமே. பழம் காய்கீரைகளும் முளை பயிரும் உடலின் நலனை காத்திடுமே. தன்னே நன்னே தான நன்னே தானே நானே நானா நன்னே தன்னே நன்னே தானா நன்னே தானே நன்னே தானா நன்னே. சிறுதானியம் குறித்த பாடல் ஒன்று. தன்னண்ணா நன்னண்ணா 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 தன்னண்ணா நன்னண்ணா 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 தன்னண்ணா நன்னண்ணா 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 தன்னண்ணா நன்னண்ணா நன்னண்ணா நன்னண்ணா. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். நார்ச்சத்து இரும்பு சத்து புரதச்சத்து சுண்ணாம்பு சத்து வைட்டமின்கள் நிறைந்ததுவே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். கம்பு சோளம் மக்காச்சோளம் கேழ்வரகு தினை சாமை வரகு பனிவரகு குதிரை வாலி. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். வளரும் குழந்தைக்கு சிறந்த உணவாமே, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்ற உணவாமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். நீரிழிவு புற்றுநோய் தடுத்திடுமே, இரத்த சோகை மலச்சிக்கல் போக்கிடுமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். கோடை கால உணவாக விளங்குமே, குளிர்ச்சியளிக்கும் கம்பங்கூழ் சிறந்ததுவே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். சைவ உணவு உண்பவர்க்கு வரமாமே, வரமாக திகழ்வது சாமையாகும். சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். தேனும் தினைமாவும் குழந்தைகளின் குடல் செயல்பாட்டினை சீர் செய்யுமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். கம்பு புட்டு ராகி களி சோள தோசை சாமை பொங்கல் வரகு சாதம் நலம் அளிக்குமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். ஆரோக்கிய உணவாம் சிறுதானியமே, நச்சான துரித உணவு வேண்டாமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். கெட்ட கொழுப்பை குறைக்கும் உணவாமே, எலும்புக்கு பலம் தரும் உணவாமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். சுற்றுச்சூழல் காக்கும் பயிராமே, நோய் எதிர்ப்பு சக்தி தரும் தானியமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். அரிசி கோதுமைக்கு மாற்றாமே, மதிப்பு கூட்டி பயனளிக்கும் தானியமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். சிறுதானியம் மேலாண்மைக்கு உயிர் நாடி பயிர் செய்து பயனடைவீர் தோழர்களே. சிறுதானியம் உடலுக்கு உயிர் நாடி சிறுதானியம் உண்டு பயனடைவோம், சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். தன்னண்ணா நன்னண்ணா நன்னத்தான் அண்ணண்ணா, தன்னண்ணா நன்னத்தான் அண்ணத்தான் அண்ணண்ணா, தன்னண்ணா நன்னத்தான் அண்ணண்ணா நன்னண்ணா, தன்னண்ணா நன்னத்தான் அண்ணண்ணா நன்னண்ணா.
நேயர்களே, இதுவரை நாம் உண்ணும் உணவு நமக்கு நலன் தரும் உணவாக அமைய வேண்டுமெனில் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்த தன்னுடைய சிந்தனைகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் முனைவர் மு. ரா. லதா அவர்கள். அத்துடன் சத்தான உணவு பற்றிய பாடல்களையும் நமக்கு வழங்கினார். அவர் தெரிவித்த விவரங்களுக்காகவும் பாடல்களுக்காகவும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422 243 1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.